அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களிலே நாங்களுடைய சமூகத்திலே வந்து மூடு கூட ஐக்கியப்பட்ட இந்த நேரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வேளைகள் ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் நீர் எங்களுடைய மத்தியிலே பிரசன்னராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஒரு வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்கானாலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீரே எங்களை கண்மணி போல காத்து பராமரித்து வந்தீரையா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, புதிய தீர்மானங்களை எடுத்த உடைய பிள்ளைகள் அதை காத்துக்கொள்ள நீர் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, உடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்காக, தைரியத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையிலே போதுமானதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே குடும்பங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பற்பலதமான தேவையோடு இருந்த உடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி அவர்களை ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் எல்லா ஊழிய பணித்தளங்களிலேயும் இருக்கிற எங்களுக்கு அருமையான ஊழியக்கார சகோதர சகோதரிகளை உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு தூரமாயிருக்கும் உடைய குடும்பங்களுக்கு நீர் தலைவராயிருந்து தேவைகளை சந்தித்து ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த காலங்களிலே எவ்வளவோ பணி செய்தும் பயனிலே என்று சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் அநேக கனிகளை காணத்தக்கதாக, நிலைத்திருக்கும் கனி உண்டாக, அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, வெளிநாடுகளில் இருந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, அருமையான குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா, அந்த குடும்பங்களிலே கர்த்தர் தாமே தலைவராய் இருந்து தேவைகளை சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். குடும்பத்தை விட்டு தூரமாய் இருப்பதனாலே தவறான தொடர்புகளுக்கும் அவர்களை நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் சொந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டிய அளவு தொடர்பு எப்பொழுதும் அவர்கள் வைத்துக் கொள்ளவும், குடும்பத்தின் மக்களின் மேலே அக்கறை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த காலகட்டங்களிலே செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இன்னமும் தொழில் முன்னேற்றத்திற்காக உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. அவருடைய முயற்சிகளிலே வெற்றிகளை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் பல ஆண்டுகளாக படுக்கையிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, வயதானவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே, இந்த வாரத்திலேயும் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தாருமப்பா. கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்யும். உம்முடைய வல்லமை அவருடைய சரீரங்களிலே பாய்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீண்ட கால தலைவலியினாலே பாதிக்கப்படுகிறவர்கள், தங்கள் பணியை கருத்தூன்றி செய்ய முடியாதபடி தடுமாறுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி சரீரத்திலே நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் மனநிலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை அன்போடும் கரிசனையோடும் நடத்துகிற அருமையான குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய தியாகங்களுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மனநிலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல விடுதலையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய மனநிலைமையிலே தெளிவை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, பணி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தவறான வழியிலே நான் முன் செல்ல போவதில்லை. கர்த்தருடைய நேரத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகள் சரியான நேரத்தில் அவருடைய கரங்களிலே கிடைக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகுப்பனே, இன்னமும் வயதான பெற்றோரை கவனிக்கும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மருமக்கள் மார்க்காக ஜெபிக்கிறோம், மருமகன்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அன்பு உள்ளத்திற்காக, கருணை உள்ளத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இல்லங்கள் என்றென்றும் கருணை இல்லங்களாய் இருக்கவும், அநேக குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பிள்ளைகளாய் அவர்கள் விளங்கவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பினாலே நீர் நிரப்பும், உம்முடைய மனதுருக்கத்தினாலே அவர்களை நிரப்பும், உம்முடைய ஆவியினாலேயே ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலேயும் பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளினாலே பிரிந்து கிடக்கிறவர்கள், பிள்ளைகளை விட்டு பிரிந்து கிடக்கும் பெற்றோர்கள், பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கும் பிள்ளைகள், இப்படி குடும்பத்திலே பற்பலவிதமான சூழ்நிலைகளினாலே பிரிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நேரே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக, புதிய ஆண்டிலே உமோடு கூட புதிய உறவுள்ளவர்களாய் வாழ நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல இந்த வாரத்திலே பிரசவிக்கிற ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், விசேஷித்த பலனை தாரும், எந்த தவறுகளும் ஏற்படாதபடி சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேச கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் 26 வசனம் முதல் 29 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். இந்த கால வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காகவும் ஆங்காங்கே நடைபெறுகிற கூட்டங்களிலே வந்து பங்கு பெறுவதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தை கருத்தோடு தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். பார்ப்போம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கவனித்தீர்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்காக பவுல் தனது சரீரத்திலே பாடு அனுபவிக்கிறேன் என்கிறார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்று சொல்லும்பொழுது கிறிஸ்து போதுமான அளவு உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை என்பது போல தோன்றுகிறது இல்லையா? கிறிஸ்துவின் பாடுகளும் பூரணமானது என்று கூறினீர்கள். இப்பொழுது அவர் பட்ட பாடுகளிலேயும் குறைவு இருப்பது போல கூறுகிறீர்களே என்று கேட்கலாம். இங்கே பவுல் சிறையில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். திருச்சபைக்காக அனுபவிக்க வேண்டிய உபத்திரவத்தை தனது சரீரத்திலே அனுபவிக்கிறேன் என்கிறார். ஏன் அப்போஸ்தலனாய் பவுல் பாடுபட வேண்டும்? பிரியமானவர்களே, இது தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலனாய் பவுல் முதலாவது மனமாற்றம் அடைந்த பொழுது அனனியாவிடத்திலே அனுப்பப்படுகிறார். ஆனால் அனனியா தயங்கிய பொழுது தேவன் அனனியாவிற்கு ஏன் பவுலை அவர் ரட்சித்தார் என்றும் எப்படி பவுலை அப்போஸ்தலனாக்கி பயன்படுத்தப் போகிறார் என்றும் கூறினார். கவனியங்கள் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் சிறையில் இருந்து தனது வாழ்க்கையிலே அவை நிறைவேறின என்கிறார். இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பவுல் கடந்து வந்த துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் கிறிஸ்து நமக்காக நாம் மீட்கப்பட்ட பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மற்றவர்களுக்காக அவர் பாடுபட்டதிலே மற்றவர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. அவருடைய ரட்சிப்பிற்கும் அந்த பாடல்கள் உதவி செய்யவில்லை. கிறிஸ்து நமக்கு சம்பாதித்துக் கொடுத்த மீட்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசும்பொழுது பாடுகள் துன்பங்கள் என்று பொதுவான வார்த்தைகளினாலே பேசுகிறதில்லை. சிலுவையை குறித்தும் மரணத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் தெளிவாய் எழுதியிருக்கிறார். இரண்டு வகையான பாடுகள் உண்டு. ஊழியங்களின் நிமித்தமாக வரும் பாடுகள், மற்றும் ஒருவருக்காக படும் பாடுகள். கிறிஸ்து பட்ட பாடுகள், அவர் நமக்காக பட்ட பாடுகள். இந்த வேத பகுதியை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் மேலும் சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து சகித்த சில பாடுகள் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாத பாடுகள். ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டார். சாதாரணமாக மனுக்குலத்திற்குரிய பாடுகளை அவரும் கடந்து வந்தார். இப்பொழுது இந்த உலகத்திலே மனு எடுத்து பெத்லகேமிலே பாலனாய் பிறந்து வளர்ந்தபொழுது, அவர் பாலனாக பிறந்தபொழுது மற்ற பச்சளம் குழந்தைகளைப் போலவே அழுதார். குழந்தையாக, பச்சளம் குழந்தையாக துணிகளிலே சுற்றப்பட்டு குளிரை நின்று பாதுகாக்கப்பட்டார். அவருக்கும் பசி இருந்தது, தாகம் இருந்தது, தனிமையை அவர் உணர்ந்தார். கவலையை, வேதனையை, துக்கத்தை அவர் தாண்டி வந்தார். அவர் களைப்படைந்தவராக இருந்தபடியினாலேதான் படகிலே சீஷர்களோடு கடந்து வரும்பொழுது கூட தூங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் மனுஷீகமான பாடுகள். நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வருகிறோம். இதை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது கலாத்தியர் 6:5 அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று கூறியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சுமக்க வேண்டிய பாரங்கள் உண்டு. நாம் தனியாகவே பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் பிறந்தார். சரீர வேதனைகளை தனிமையாகவே நாம் அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டிய சில துன்பங்களை தன்னந்தனியாகவே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாடுகளை, வேதனைகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. நமக்கு காய்ச்சல் வருகிறது, சிக்கன் குனியா வருகிறது மற்றும் பல வியாதிகள் வருகிறது. யாரும் நம்முடைய இடத்திலே நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. பல வேளைகளிலே நமக்கு மிக அருமையான ஒருவர் சரீர வேதனைப்படும் பொழுது அவர்களோடு அந்த வேதனையை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் நாம் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசை இருந்தாலும் அது முடியாத காரியமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக செல்ல வேண்டிய நேரம் வரும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக மரணத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் அவர் மட்டுமே மரணத்தின் வழியாக நம்மோடு வருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனித பாடுகளை அனுபவித்தார். பகிர்ந்து கொள்ள முடியாத பாடுகள் உண்டு. இரண்டாவதாக அவர் பட்ட பாடுகள், மனுஷகுமாரனாக அவர் பட்ட பாடுகள், அதையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. என்றாலும் அவர் மனுக்குலத்தோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் நமக்காக கடந்து சென்ற பாதை வழியாய் நாம் யாருமே கடந்து செல்ல தேவையில்லை. இந்த பாடுகளை குறித்துத்தான் சங்கீதம் 69:11-12 படித்தோம். இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் நான் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் என்று கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். நாசரேத்திலே குடிகாரர்கள் அவரை குறித்து குறைவாய்ப்பாடினார்கள். ரெட்டு அவருக்கு உடுப்பாயிருந்தது. அவர் தேவகுமாரனாயிருந்தபடியினாலே இந்த பாடுகளை அவர் பட வேண்டியதாயிருந்தது. அவர் கைது செய்யப்பட்டார். போர் வீரர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை ஏளனம் செய்தார்கள். தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கண்களை கட்டினார்கள், அவர் தலையிலே குட்டினார்கள். பின்னர் கண்களை திறந்து யார் அவரை குட்டியது என்று கூற வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் அவரிடத்திலே விளையாடினார்கள். சரியான பெயரை அவர் சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் கண்களை கட்டி அவரை குட்டினார்கள். எந்த மனிதனும் பாடுபடாத அளவு அவர் பாடுபட்டார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் அந்த பாடுகளை அவர் நமக்காய் சகித்தார். அது மட்டுமல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பலியாக அவர் பாடுபட்டார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். இந்த பாடுகளிலே நாம் யாரும் பங்கு பெற முடியாது. அவர் எனக்காகவும் மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த பாடுகளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. அவர் தன்னந்தனியாய் சிலுவைக்கு சென்றார். மனிதனாலும் மறக்கப்பட்டார், தேவனாலும் மறக்கப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக மறிக்கவில்லை, நம்முடைய இடத்திலே அவர் பலியானார். சிலுவையிலே அவர் தொங்கிய முதல் 3 மணி நேரம் மனிதர்கள் அவரை பாடுபடுத்தினார்கள். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை வெளிச்சம் இருந்தது. மனிதர்கள் எத்தனை கேடாய் அவரை நடத்த முடியுமோ அந்த அளவு நடத்தினார்கள். அடுத்த 3 மணி நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை இருள் வந்து மூடியது. அப்பொழுதுதான் தேவன் சிறந்த ஒரு காரியத்தை செய்தார். அப்பொழுதுதான் சிலுவையானது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியை பலியிடும் பலிபீடமானது. 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நீங்களோ நானோ இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த பாடுகளை அவர் வேறு ஒருவரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக கிறிஸ்து அனுபவித்த இன்னும் சில பாடுகளை நாமும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த பாடுகளை குறித்து தான் கொலோசியர் முதலாம் அதிகாரம் 24 வசனத்திலே பவுல் கூறியிருக்கிறார். அது நீதி நிமித்தமாக பாடுபடுவது. தனது சொந்த ஊரான நாசரேத்திலே தேவாலயத்திலே இயேசு கூறும்பொழுது யோவான் 8:40 வசனத்திலே, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்று கூறினார். அவர் நீதி நிமித்தமாய் பாடுபட்டார். நாமும் அப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:14 வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இளைஞனான தீமோத்தேயுவிற்கு பவுல் எழுதும்பொழுதும் 2 தீமோத்தேயும் 3:12 வசனத்திலே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ விருப்பமுள்ளவர்களாயிருப்பீர்கள் என்றால், சரியான காரியங்களுக்கு உறுதியாய் நிற்க வேண்டும் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால், உலக பிரகாரமான எந்த கனத்தையும் மதிப்பையும் நீங்கள் பெற்றுக் கொள்கிறதில்லை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் புகழப்படலாம். பொதுமக்களுக்கு பல காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறவர்கள் புகழப்படலாம். கல்வி அறிவு பெற்றவர்கள் புகழப்படலாம். தேவனுடைய மனிதர்கள் புகழப்படுகிறதில்லை. இந்த உலகத்திலே சரியான காரியங்களுக்காக நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள் என்றால், நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்படத்தான் செய்வீர்கள். இதை அறிந்தவராகத்தான் ரோமர் 8:36 வசனத்திலே சொல்லும்பொழுது பவுல் மிக தெளிவாக, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் தான் கடந்து வரும். மற்றும் ஒரு வகையான பாடு உண்டு, நம்மை கிறிஸ்துவின் பாடுகளோடு நாம் அடையாளப்படுத்திக் கொள்வது. அது எப்படிப்பட்ட பாடுகள் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே நமக்கு வரும் பாடுகள். யோவான் இதை குறித்து எழுதும்பொழுது என்ன சொல்கிறார்? 1 யோவான் 4:17 வசனத்தின் பின்பகுதியிலே, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக இதை குறித்து பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18-19 வசனங்களை கவனியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தோடு ஓடவில்லை என்றால் உலகம் உங்களை பகைக்கும். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழ்வீர்கள் என்றால் உலகத்திலே உங்களுக்கு பெரும் மதிப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரியான இடத்தை எடுத்துக் கொள்வதை குறித்து உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்களா, அல்லது உலகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடும் பொழுது நம் மூலமாய் இயேசு கிறிஸ்துவும் பாடுபடுகிறார். அவருடைய திருச்சபை மூலமாக அவர் பாடுபடுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலன் பவுல் சவுலாய் இருந்த காலத்திலே கிறிஸ்தவ விசுவாசிகளை அவர் துன்பப்படுத்திய பொழுது அதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 9:4 வசனத்தை பாருங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5 வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பிரியமானவர்களே, பரிசேயனான இந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். தரிசு பட்டணத்து சவுல் தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை அவன் துன்பப்படுத்தினான் என்பதை அறிந்தபொழுது அதிர்ச்சி அடைந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளை குறித்தும் பேதுரு அப்போஸ்தலன் இதைத்தான் எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், 1 பேதுரு 4:12-13 வசனங்கள், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கும் இது மிகவும் உண்மை. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படும் பொழுது தாய் பாடுபட வேண்டியதிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் அநேகர் மறுபடியும் பிறக்கவில்லை. கற்ப வேதனைப்பட அநேக விசுவாசிகள் இன்று ஆயத்தமாக இல்லை என்று டாக்டர் ஜார்ஜ் ஹில் என்னும் தெய்வ மனிதர் கூறியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வேதனை குறித்து தான் பவுல் கொலோசியர் 1:24 எழுதுகிறார். நாம் அனைவருமே எழுப்புதலை காண வாஞ்சே உள்ளவர்களாயிருக்கிறோம். சாட்சி பகிர்வதை குறித்து, கிறிஸ்துவுக்காக வாழ்வதை குறித்து பல காரியங்களை பேசுகிறோம். பிரியமானவர்களே, சுவிசேஷம் இன்னும் தீவிரமாய் கடந்து செல்ல வேண்டும் என்றால், இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தவும் மனிதர்கள் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக எந்த விதத்திலே நாம் பாடுபடுகிறோம்? அதற்காக நாம் என்ன செலவு செய்கிறோம்? சுவிசேஷத்திற்காக பாடுபட நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கொலோசியர் 1:25-26 கவனியுங்கள். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். ரகசியம் என்று சொல்லும்பொழுது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படும் காரியத்தை குறித்து பேசுகிறது. எபேசியர் நிருபத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்பொழுது யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டிலேயே அறியப்பட்ட ஒரு சத்தியமாயிருந்தது. ரகசியம் அல்லது புதிய காரியம் என்பது இப்பொழுது தேவன் யூதர்களையும் புறஜாதி மக்களின் நிலைமையிலேயே வைத்திருக்கிறார் என்பதுதான். எல்லா மனிதர்களும் தேவனை அறியாமல் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்றும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் வேதம் தெளிவாய் சொல்கிறது. இப்பொழுது தேவன் யூதர்களை குறித்தும் யூதர் அல்லாதவர்களை குறித்தும் பேசுகிறார். இப்பொழுது யூதரிலிருந்தும் யூதர் அல்லாதவர்களிலிருந்தும் விசுவாசிக்கிறவர்களை திருச்சபை என்னும் தமது சரீரத்திற்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு சத்தியம், இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ரகசியம். இது அப்போஸ்தலன் பவுலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம் அல்ல. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் வெளியாக்கப்பட்ட ரகசியம்தான் திருச்சபையை குறித்த சத்தியம். தேவன் இந்த உலகத்தோடு செயல்படும் பொழுது வித்தியாச வித்தியாசமான உத்தியோகத்தின்படி செயல்படுகிறார். ஆனால் அவை அத்தனையும் அவருடைய மீட்பின் பணியின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் முன் ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி அவ்வாறு செயல்பட்டார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே அன்றும் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் செய்யும்படியாக தேவன் கொடுத்த கட்டளை அது. இப்பொழுது நாம் ஆட்டுக்குட்டியை பலிக்கு கொண்டு வருகிறதில்லை, ஏனென்றால் கிறிஸ்து வந்துவிட்டார். நமக்காக ஜீவ பலியாக அவர் தம்மையே அர்ப்பணித்து விட்டார். இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மேல் பூரண நம்பிக்கை வைக்க வேண்டும். இங்கே தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று யூதர் அல்லாத மக்களாகிய கொலோசே சபை மக்களுக்கு பவுல் கூறுகிறார். அந்த சபையிலே யூதருக்கும் இடம் உண்டு, யூதர் அல்லாதவர்களுக்கும் இடம் இருந்தது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும், உங்கள் குடும்ப பின்னணியம் எதுவாயிருந்தாலும், இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவர் அண்டை வந்து அவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே முழு இடத்தையும் நீங்கள் அளிக்கும் பொழுது, அவரை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரது சரீரமாய திருச்சபையிலே நீங்களும் ஒரு அங்கமாயிருக்கிறீர்கள். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும் அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாய் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் என்கிறார். இயேசு கிறிஸ்துதான் நற்செய்தி, அவரே நித்திய ஜீவன். 1 யோவான் 1:2 வாசித்து பாருங்கள். இந்த வசனத்திலே தேவனுடைய ஊழியக்காரருக்கு இரண்டு கட்டளைகள் இருக்கின்றன. பாவத்திலே வாழ்கிறவர்களை வரப்போகும் பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மேலும் எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ண வேண்டும். அதாவது திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும், அவருடைய கிருபையிலே பெருகவும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேவை செய்கிறவர்களாய் வாழ அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த பணியைத்தான் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி செய்து வருகிறது. எனவே போதகர்களும் இதை கேட்கும்பொழுது விசுவாசிகளை இதை தொடர்ந்து கேளுங்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார்கள். காரணம், இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் திருச்சபையிலே விசுவாசிகள் சாட்சி உள்ளவர்களாய் வாழவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இணைந்து செயல்படவும் வழிநடத்தும் கர்த்தருடைய வார்த்தைகளாயிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்காக? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கே. கொலோசியர் 1:29, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இங்கே பவுல் தனது சாட்சியை கூறுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக பணி செய்யும் ஒவ்வொருவரின் ஆசையும் இதுவாயிருக்க வேண்டும். அவர் நம்மிலே செயல்பட வேண்டும். வல்லமையான காரியங்களை அவர் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட முடியும். தொடர்ந்து அவர்களை விசுவாசத்திலே ஊண்ட கட்ட முடியும். இதைத்தான் இன்றைய திருச்சபை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான ஊழியக்கார சகோதரனை சகோதரியே, உங்கள் பணியின் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களா? திருச்சபையில் இருக்கிறவர்கள் உற்சாகத்தோடு கர்த்தருக்குள்ளே வளர்கிறார்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக வளர்ந்து வருகிறவர்களா இருக்கிறார்களா என்பதை கவனிக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நினைவுபடுத்துகிறது. ஊழியக்காரர் என்று சொல்லும் நீங்கள் உங்கள் திருச்சபை மக்களுடைய வீடுகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கூற வேண்டியது, வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் வேத வசனங்களின்படி அவர்களை வழிநடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பாயிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆம், என்னுடைய ஊழியத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று உங்களால் கூற முடியும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இல்லை என்பதை நாம் உணர்வோம் என்றால் எந்த பகுதியிலே குறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டும்படியாய் கேட்போம். அதை சரி செய்து திருச்சபைக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஊழியத்தை நிறைவேற்ற ஊழியக்காரர்களாக நம்மை ஒருமுறை கூட அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே உங்களையும் பலப்படுத்தி வழிநடத்தி உங்கள் மூலமாயும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18.